செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் வினை செயல் வகை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள் பொருள், கருவி, காலம், வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இதற்கு விளக்கம் என்னென்னா, வேண்டப்படும் பொருள், அதற்கு ஏற்ற ஒரு கருவி, செய்யத்தக்க காலம், மேற்கொள்ளும் வினை, உரிய இடம் ஆகிய ஐந்தினையும் குற்றமற ஆராய்ந்த பிறகே கருதிய செயலை ஒருவர் செய்ய முற்பட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள் முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒருவன் ஒரு வினையை செய்து முடிப்பதற்கு உரிய முயற்சி, அதனை செய்து முற்படும் பொழுது எதிர்வரும் இடையூறு, வினை முடிப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் பயன் ஆகியவற்றையெல்லாம் ஆராய்ந்து கணக்கிட்ட பிறகு குறிப்பிட்ட வினையை செய்ய முற்பட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல், திரைப்படம் தியாகம், படத்திற்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள், பாடலை பாடியவர் டி.எம். சவுந்தரராஜன், இந்த பாடலுக்கு நடித்தவர் சிவாலியே சிவாஜி அவர்கள், பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாட்டில் முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரைக்கும் ஒரு ஒரு வரியையும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஒரு வரிக்குமே பெரிய கதாகாலட்சேபம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. நல்லவங்களுக்கு வேற யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டாங்க, அவங்களுடைய மனசாட்சியையும் தெய்வத்தையும் தவிரன்னு படம் பாடல் ஆரம்பிக்கும் போதே பஞ்ச் பாடலாக ஆரம்பிப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை என்ற கம்பனின் புலவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய கடினமான வரிகளை பாமரனும் புரிந்து வியக்கும் வண்ணம் அழகு தமிழிலே அதற்கும் மேலாய் பழகு தமிழில் விளக்கி மகிழ்ந்து வாழ்வை மறைந்தவனும் மனம் நொந்து வாழ்வை இழந்தவனும் நின்று அசையாமல் தன் நினைவிழந்து ரசிக்கும் வகையில் தமிழுக்கு தொண்டு செய்த விதம் கண்ணதாசன். தமிழ் இருக்கும் வரை இவருடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கும், இறந்தாலும் இவருடைய புகழ் இரவாமல் இருக்கும். அடுத்ததா, இந்த பாடல் முழுவதும் ஒரு படகுல நின்றுக்கிட்டே சிவாஜி நடிச்சிருப்பார். ஒரே இடத்துல நின்றுட்டு இந்த பாடலை இவர் நடித்த விதம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணை விட்டு அகலாத ஒரு அற்புதமான நடிப்பு. தவறே செய்யாமல் தியாகம் செஞ்சு தண்டனையை மட்டும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடலுடைய அர்த்தம் முழுசுமாக விளங்கும். சிவாஜிக்காக டிஎம்எஸ் பிறந்தாரா, டிஎம்எஸ்ஸுக்காக கண்ணதாசன் பிறந்தாரா, கண்ணதாசனுக்காக எம்எஸ்வி பிறந்தாரா, இல்லை இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தருக்காக பிறந்தாங்களா? இந்த பாடல் நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, தியாகம் படத்திலிருந்து கேட்கலாமா?
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறே யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறே யாரம்மா. பறவைகளே மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
உலக சிரிப்பு மேதை சார்லி சாப்ளின் பிறந்தது 1889 ஏப்ரல் 16. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, ஐரோப்ப கண்டத்தின் மற்றொரு நாட்டில் 4 நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 20 என்று அதே ஏழ்மை குடும்பத்தில் மற்றொருவன் பிறந்தான். அவனுக்கும் சாப்ளினுக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. அவனும் இவனைப் போலவே அழியாத உலகப் புகழ் பெற்றான். ஆனால் சாப்ளின் உலகத்தை சிரிக்க வைத்தார், ஆனால் அவனோ நடுங்க வைத்தான். இவர் மக்களை சிரிப்புடன் சிந்திக்க வைத்தார், அவன் ரத்தம் சிந்த வைத்தான். அவன்தான் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லருக்கு சாப்ளினின் படங்களை பார்ப்பதில் ஒரு தனி மோகம். ஹிட்லர் மீசை என்று பிரபலமானது. அவர் சாப்ளின் மீசையை பார்த்து தான் வைத்து கொண்டவர். அது மட்டுமல்ல, பின்னாளில் சாப்ளின் ஹிட்லரின் விபரீத போக்குகளை ஏளனம் செய்து தி கிரேட் டிக்டேட்டர் என்ற படத்தை எடுத்து ஹிட்லர் போலவே வேஷமணிந்து உலகமெங்கும் ஒரு பரபரப்பை ஊட்டினார். வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். அப்படி பார்த்தோன்னா நம்மை வாய்விட்டு சிரிக்க வைப்பவர்களை மருத்துவர்களுக்கு சமம் என்று சொல்லலாம். உலகில் அதிக மக்களை சிரிக்க வைத்த நபர் யாருன்னு கேட்டால் ஒரே ஒரு நபரைத்தான் வரலாறு புன்னகையுடன் உதிர்க்கும். அவர்தான் ஈடு இணையற்ற ஆங்கில நகைச்சுவை நடிகர் சார்லி சாப்ளின். இன்று திரைப்படங்களில் வசனங்களை கேட்டு சிரிக்கின்றோம். ஆனால் ஊமைப்படங்கள் மட்டுமே வெளிவந்த ஒரு காலகட்டத்தில் மொழியின் துணையின்றி வசனம் எதுவும் இல்லாமல் தன் உடல் அசைவுகளாலே ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர்தான் சார்லி சாப்ளின். பல்லாயிரக்கணக்கான திரை ரசிகர்களுக்கு நகைச்சுவை எனும் மருந்து தந்து அந்த மாபெரும் கலைஞனின் வாழ்க்கை எவ்வளவு சோகம் நிறைந்தது தெரியுமா? சோகத்திலும் சிரித்த அந்த உன்னத கலைஞனின் கதையை தெரிந்து கொள்வோம். அவரது பெற்றோர்கள் மேடை இசை கலைஞர்கள், மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தவர்கள். மேடை கச்சேரிகளில் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் குடித்தே தீர்த்தார் தந்தை. அதன் பலன் நடக்க பழகும் முன்பே நடனமாடவும் பாட்டு பாடவும் கற்பிக்கப்பட்டான் சிறுவயது சாப்ளின். 5 வயதே ஆனபோது சார்லி சாப்ளினின் முதல் மேடை அரங்கேற்றம். தாய் நோய்வாய்ப்பட்டதால் பையனை மேடைக்கு தள்ளினார் தந்தை. மிரண்டு போன சாப்ளின் மேடையில் ஏறி தனக்கு தெரிந்த ஒரே பாடலை திரும்ப திரும்ப பாடினார். அதனால் அவரை மேடையிலிருந்து இழுத்துச் செல்லும் நிலைமை ஏற்பட்டது. அடுத்து தந்தையும் தாயும் பிரிந்தனர். குடித்து குடித்தே தந்தை இறந்து போனார். தாயாருக்கு அடிக்கடி உடல் நலமின்றி போனது. சாப்ளினும் அவரது அண்ணன் சிட்னியும் அனாதை இல்லத்தில் சேர்க்கப்பட்டனர். 7 வயதான போது சாப்ளின் ஒரு இசைக்குழுவில் சேர்ந்து பணியாற்றினார். ஆனால் அந்த குழு ஓராண்டில் கலைக்கப்பட்டது. அண்ணன் சிட்னி கப்பலில் வேலை பார்க்க சென்று விட்டதால் சில ஆண்டுகளை தனிமையில் கழித்தார் சாப்ளின். 14வது வயதில் ஒரு மேடை நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதனை நன்கு பயன்படுத்தி கொண்டார். பத்திரிகைகள் அவரது நடிப்பை பாராட்டினர். பின்னர் சாப்ளினும் அண்ணன் சிட்னியும் புகழ்பெற்ற ஃபெட்கானா குழுவில் சேர்ந்தனர். அந்த குழு அமெரிக்காவுக்கு சென்று மேடை நாடகங்களை நடத்தியது. அதில் நடித்த சாப்ளின் பெயர் திரையுலகத்தின் கவனத்தை ஈர்த்தது. 1913 24வது வயதில் தி கீஸ்டோன் ஃபிலிம் ஸ்டுடியோ என்ற அமெரிக்க திரைப்பட நிறுவனம் சாப்ளினுக்கு நல்ல வாய்ப்பை வழங்கியது. சாப்ளின் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தார். மேக்கிங் எ லிவிங் என்ற தனது முதல் திரைப்படத்தில் ஒரு கருப்பு கோட்டும் பெரிய தொப்பியும் நீர்யானை மீசையும் கண்ணாடியும் அணிந்து நடித்தார். பின்னாளில் அதுவே சாப்ளினின் அடையாளமானது. தனது 25வது வயதிலேயே 20 Minutes of Love என்ற முதல் படத்தை இயக்கினார் சாப்ளின். அதன் பிறகு பல படங்கள் அவரது கைவண்ணத்தில் உருவாகின. தனது எல்லா படங்களிலும் எல்லோரையும் சிரிக்க வைத்த சாப்ளினின் திருமண வாழ்வில் கசப்புக்கு மேல் கசப்பு ஏற்பட்டது. 1918 16 வயது நடிகை மேண்ட்ரோ ஹெரிஸை காதலித்து மணந்து கொண்டார். அடுத்த ஆண்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தை 3 நாளில் இறந்து போனது. பின்னர் இருவரும் விவாகரத்து செய்து கொண்டனர். 24 மீண்டும் ஒரு நடிகை 2வது முறையாக திருமணம் செய்து கொண்டார். 2 குழந்தைகள் பிறந்தாலும் அந்த திருமணம் 3 ஆண்டுகள் தான் நீடித்தது. அதன் பின்னர் பாலத் கடாட் என்ற நடிகையை மணந்து கொண்டு அவரையும் விவாகரத்து செய்தார். இறுதியாக உனா உனில் என்ற பெண்ணை மணந்து கொண்ட பின்னர் தான் 7 பிள்ளைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் சாப்ளின். சாப்ளினின் முதல் முழு நீள திரைப்படமான த கிட் 1921 வெளிவந்தது. தனது ஆரம்ப வாழ்க்கையை அதில் சித்தரித்திருந்தார். அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாப்ளினுக்கு பெரும் புகழை சேர்த்தது. 25 தி கோல்ட் ரஷ் என்ற அவரது படம் வெளியாகி சாப்ளினின் புகழை புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்றது. அந்த படத்தின் மூலம்தான் நான் நினைவு கூறப்பட விரும்புகிறேன் என்று சாப்ளின் ஒரு முறை அவரை கூறியிருக்கிறார். அதன் பிறகு பல புகழ்பெற்ற படங்களை தந்தார் சாப்ளினின். பல ஆண்டுகள் அமெரிக்காவிலிருந்தும் அவர் பிரிட்டிஷ் குடியுரிமையை விட்டு கொடுக்கவில்லை. மேலும் அவர் கம்யூனிஸ்டுகளை ஆதரிப்பவர் என்ற சந்தேகம் அமெரிக்காவில் நிலவியது. அந்த சந்தேகம் அவரது வாழ்க்கையை திசை திருப்பியது. 51 தி லைம் லைட் என்ற புகழ்பெற்ற படத்தை தந்த சாப்ளின் அது வெளியான பிறகு தனது மனைவி பிள்ளைகளுடன் விடுமுறைக்காக இங்கிலாந்து சென்றார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சாப்ளின் இனி மீண்டும் அமெரிக்காவிற்கு நுழைய முடியாது என்று அறிவித்தது அமெரிக்க அரசாங்கம். லாஸ் ஏஞ்சல்ஸ் வாக் ஆஃப் ஃபேம் என்ற நட்சத்திர பட்டியலில் இருந்து சாப்ளினின் பெயர் நீக்கப்பட்டது. ஆனால் மனம் தளராத சாப்ளின் சுவிட்சர்லாந்தில் குடியேறி தொடர்ந்து படம் செய்ய ஆரம்பித்தார். 64வது ஆண்டு தனது சுயசரிதியை வெளியிட்டார். 67 அவர் இயக்கிய கடைசி படம் வெளிவந்தது. 72 ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. திரைத்துறையில் பல உன்னத படைப்புகளை தந்தவர் என்பதையும் மறந்து எந்த தேசம் அவரை தனது எல்லைக்குள் மீண்டும் நுழையக்கூடாது என்று கட்டளையிட்டதோ அதே அமெரிக்க தேசம் 20 ஆண்டுகள் கழித்து சாப்ளினை மீண்டும் திறந்த கைகளுடன் வரவேற்றது. அதே ஆண்டில் அவருக்கு அமெரிக்காவில் அகாடமி வாழ்நாள் விருது, சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதோடு லாஸ் ஏஞ்சலிஸ் வாக் ஆஃப் ஃபேம் என்ற நட்சத்திர பட்டியலில் இருந்து சாப்ளினின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டது. 74வது ஆண்டு தனது 2வது புத்தகத்தை வெளியிட்டார் சாப்ளின். அதற்கு அடுத்த ஆண்டு அவருக்கு சார் பட்டம் வழங்கி கௌரவித்தார் எலிசபெத் ராணியார். 77வது ஆண்டு கிறிஸ்மஸ் தினத்தன்று தனது 88வது வயதில் காலமானார் சார்லி சாப்ளின். அதுவரை சார்லி சாப்ளினை பார்த்து சிரிக்க மட்டுமே கற்றுக்கொண்டிருந்த உலகம் அன்று அவரை பார்த்து முதன்முறையாக அழுதது. உண்மையாக சிரிக்க வேண்டுமென்றால் உங்கள் வழியை வைத்துக்கொண்டு நீங்கள் விளையாட வேண்டும். வலிக்கு உண்மையான நிவாரணமும் சரியான ஊட்ட மருந்தும் சிரிப்புதான் என்று கூறுகிறார் சாப்ளின். அதை கூறியது மட்டுமல்ல, அதனை வாழ்ந்தும் காட்டினார். இன்று வாய்விட்டு சிரிக்க நினைக்கும் மில்லியன் கணக்கானோர் சாப்ளின் படங்களை பார்க்கின்றனர். இது ஒன்றே அந்த மாபெரும் கலைஞன் இந்த உலகிற்கு விட்டு சென்றிருக்கும் மாபெரும் சொத்தாகும். சாப்ளினின் மிக முக்கியமான 4 கோட்பாடுகள். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நமது இணைகள் உட்பட. மழை பெய்யும் போது நடப்பதற்கு நான் விரும்புகின்றேன், ஏனென்றால் நான் அழுவது மழையினால் மறைக்கப்படுகிறது. நான் மிக மோசமான நாளாக கருதுவது என்னைக்கு நான் சிரிக்காமல் இருக்கணும் அதைத்தான் மிகவும் மோசமான நாளாக கருதுகின்றேன். 6 முக்கியமான மருத்துவர்கள் இந்த உலகத்தில் சூரிய ஒளி, ஓய்வு, உடல் பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு மற்றும் நண்பர்கள். நாம் எல்லாருமே இந்த உலகத்துக்கு விருந்தாளிகளாக வந்திருக்கின்றோம். கடவுள்தான் நம்மளுடைய டிராவல் ஏஜென்ட்டு. நமக்கு நம்மளுடைய பயண குறிப்பு முன்பே எழுதப்பட்டுள்ளது. நம்ம போக வேண்டிய இடங்களும் எல்லாம் முன்பே முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் கடவுளை நம்பி நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழிப்போம். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பயணம். இன்று நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷமாக வாழும். இதுதான் சாப்ளினுடைய தாரக மந்திரம்.
மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒண்ணே ஒண்ணு, உன் மாமம் போல வருமா வருமா என் கண்ணு கண்ணு. மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒண்ணே ஒண்ணு, உன் மாமம் போல வருமா வருமா என் கண்ணு கண்ணு. மாமாவுக்கு மாமாவுக்கு அப்படி மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒண்ணு ஒண்ணு உன் மாமன் போல வருமா வருமா என் கண்ணு கண்ணு
சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. Mortgage Masters Limited.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா. போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில் அந்த செவத்த தம்பி அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்போ மணக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer Manuka Branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் சித்திரை விழா. முத்தமிழ் சங்கத்தின் சித்திரை விழா ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. சித்திரையை கொண்டாடி வரவேற்கும் விழாவில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மற்றும் இரவு உணவும் பரிமாறப்படும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் சித்திரை விழா ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மாலை 6 மணியளவில் ஃப்ரீமன்ஸ் பே கம்யூனிட்டி ஹாலில் நடைபெற உள்ளது. தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வந்து விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் ஜனநாயக திருவிழா நடைபெற்று வருகிறது. ஆம், இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடைபெற்ற பரப்புரையை முடிந்ததை அடுத்து நேற்று தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு 40 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. முந்தைய தேர்தலை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வந்து நடைபெற்ற முதல் தேர்தலில் மொத்தம் 4 மாதங்களுக்கு மேல் நீடித்திருக்கிறது. 1951 அக்டோபர் தொடங்கி 52 பிப்ரவரி வரை வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. 57 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 45 பெண் வேட்பாளர்களும், 2019 726 பெண் வேட்பாளர்களும் போட்டியிட்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் இந்த புள்ளி விவரத்தின்படி தேர்தலில் போட்டியிடும் பெண்களின் எண்ணிக்கை 16 மடங்கு அதிகரித்துள்ளது. மக்களவை தேர்தலில் அதிக தொகுதிகள் கொண்ட 3 மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் உள்ளது. 4ஆம் இடத்தில் பீகாரும் 41 இடங்களையும், 5ஆம் இடத்தில் தமிழகம் 39 இடங்களிலும் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 8050 பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக மதுரையிலும் அடுத்து தென் சென்னையிலும் தேனியிலும் வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த விதிகள் அமலானது முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை வரை பணம், பரிசுப் பொருட்கள், தங்கம், விலையுயர்ந்த பொருட்கள் என்று சுமார் 314 கோடி மதிப்புள்ள பொருட்களை பறக்கும் படையினர், கண்காணிப்பு குழுக்கள், வருமான வரித்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெறும் தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக 120,000 மேற்பட்ட தமிழ்நாடு போலீசாருடன் இணைந்து வெளிமாநில போலீசார்கள் 10,000 பேரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். ஜனநாயக சீர்திருத்த சங்கம், தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்வின்படி தமிழ்நாட்டில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 15% பேர் குற்ற வழக்குகள் இருக்கிறது. இதில் 81 பேர் மீது கடுமையான குற்ற வழக்குகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அக்னி நட்சத்திர காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் பரப்புரை நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்பொழுதுள்ள சூழ்நிலைகளில் இணைய பயன்பாடு பரவலானதனால தேர்தல் பரப்புரைகள் குறிப்பிடத்தக்க அளவில் சமூக வலைதளங்கள் மூலமாக முன்னெடுக்கப்படுது. 2019 மக்களவை தேர்தலுக்கு பிறகு இது ஒரு பெரிய வளர்ச்சி கண்டது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஐடி விங் அப்படின்றது ஒரு பிரத்யேகமான அமைப்பு உருவானதை எல்லாரும் குறிப்பிட்டு சொல்றாங்க. இதில் ஈடுபட்டவர்கள் சமூக பிரச்சனைகள், அரசியல் தலைவர்களுடைய பேச்சுக்கள் என பலவற்றை உடனுக்குடன் ஒளி வடிவத்தில் அல்லது இணைய சுவரட்டியாக சமூக வலைதளங்களில் பரப்புறாங்க. இதையெல்லாம் வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது தொடர்பாக புதுமையை விரும்புகின்ற கருதுகோள், இயல்பாக சிந்திக்கின்ற கருதுகோள் என்று ரெண்டு வகையான கருதுகோள்கள் முன்வைக்கப்படுது. புதுமையை விரும்புகின்ற கருதுகோளின்படி இனி வரும் காலங்களில் நேரடி தேர்தல் பரப்புரைகளை இணையதளம் சமூக வலைதளங்கள் மூலமாக தகர்த்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் இணையதளம் வழியாகவே நடைபெறும், எல்லா பரப்புரைகளும் இனி இணையதளம் வழியாகவே நடைபெறும், இணையதள வசதிகள் பயன்படுத்துவதே இல்லை என்கின்ற நிலை எதிர்காலத்தில் வருகிற போது இந்த தொழில்நுட்பம் அனைத்தையும் தீர்மானிக்குது. இயல்பாக சிந்திக்கின்ற கருதுகோளின்படி இணையதள வசதிகளை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை எவ்வளவுதான் அதிகமானாலும் அது தேர்தல் பரப்புரை போக்கை முற்றிலுமாக மாற்றி அமைக்க முடியாது. மாறாக வழக்கமான தேர்தல் பரப்புரை எப்பொழுதும் போல நடைபெறும் அப்படின்ற கருத்தும் இருக்கு. அதாவது தொழில்நுட்பம் அனைத்தையும் தீர்மானிக்க முடியாது. நடைபெற இருக்கின்ற தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சமூக வலைதளங்களுடைய செல்வாக்கு மிகுந்தோர், அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய பலத்தை அதிகமாக பயன்படுத்துது. இதற்காக ஒரு பெரிய தொகையும் செலவிடப்படுது. சமூக வலைதளங்களில் அதிகமான நண்பர்கள் பின்தொடர்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் மூலம் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை கூடுதலான வாக்காளர்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்கின்ற அடிப்படையில் அரசியல் கட்சிகள் இதை முன்னெடுக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் இன்று இப்போ நடந்து முடிந்த தேர்தல், அக்னி நட்சத்திர காலம் தொடங்கிறதுக்கு முன்னதாகவே கோடை வெயில் அனலாய் சுட்டரிக்கிறது. இதற்கு கொஞ்சமும் குறையாமல் வார்த்தை வீச்சுகளும் தேர்தல் காலத்தில் வீசப்படுது. இது சில நேரம் தனிநபர் அவதூறுகளையும் வெளிப்படுத்துது, பலரையும் முகம் சுளிக்க வைக்கிறது. இது ஒரு புறம் என்றாலும் வேட்பாளர்கள் பலரும் சகல வித்தைகளும் கற்றறிந்தவர்களாக வாக்காளர் பெருமக்கள் மத்தியில் பல்வேறு விதமான பணிகளை செய்து அவர்களை தங்கள் பக்கம் ஈர்க்க செய்ய முயற்சிகளை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமாக தாங்க இருக்கு. அதாவது தேர்ந்த டீ கடைக்காரரை போல டீ தயாரிக்கிறது, டீயை ஆத்துறது, பரோட்டா போடுறது, அப்புறம் இஸ்திரி போடுறது, பெண் வேட்பாளர்களை வெங்காயம் மண்டிக்கு சென்று வெங்காயம் புடைக்கிறது, மூட்டை தூக்குறது, இது போ அதாவது இதன்படி ஒரு படி மேலே போய் ஒரு பெண் வேட்பாளர் ஒருவருக்கு உணவு ஊட்டி விடுவது வரை தன்னுடைய அத்தனை திறமைகளையும் வேட்பாளர்கள் காட்டியிருந்தாங்க தங்களுடைய பரப்புரையின் போது. இவர்கள் செய்ய தவறிய பணி ஒன்று இருக்குன்னா, அது வந்து இன்னும் சுத்தம் செய்கிற பணியை மட்டும்தான் என்ன செய்யலை. அதே போலவே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் சில அரசியல் கட்சிகளின் விளம்பரங்கள், சில மணித்துளைகள் அனைத்தையும் தூங்கி விழுங்கும் வித்தையை அனாவசியமாக செய்து எல்லாவற்றிலும் விட அது வெறும் வார்த்தைகளாகவே இருக்கிறது. முன்ப போல இல்லாம சில கிராமப்புறங்களில் இருக்கும் பெண்கள் உட்பட பலரும் வாக்கு கேட்டு ஒருவர்கிட்ட பல கேள்விகளை எழுப்புறாங்க. தாங்கள் வாழும் சூழல், தங்களுடைய வசிப்பிடம், பாதிக்கப்படும் தங்களுடைய வாழ்வாதாரம், வதைக்கும் விலைவாசி உயர்வு, குடிநீர் வசதி, போக்குவரத்து, சாலைகள் என பல்வேறு தேவைகள் குறித்த கேள்விகளை அதிகம் கேட்டு யாரிடம் கேட்பது என்றால் இதனால் வரையில் மனதில் அடக்கி வைத்திருந்த அனைத்து கேள்விகளையும் வாக்கு கேட்க வரவர்களிடம் கேள்விகளாக கொந்தளித்து வெளியில் வந்து விழுது. மது அரக்கனுடைய பிடியில் சிக்கி தவிக்கும் தங்கள் இல்லத்து ஆண்களை அதிலிருந்து மீட்க வழி தெரியாமல் எதிரில் வரும் வேட்பாளர்களிடம் பரிதாபமாக முறையிடும் கிராமத்து பெண்கள் வாக்காளர்கள் அந்த குரலும் உரக்க கேட்கத்தான் செய்யுது. ஆட்சியில் இருக்கும் அரசியல் கட்சிகள் தேர்தலின் போது முன்வைத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றோ, அத்தியாவசியமான தேவைகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கிறது என்றோ மக்கள் மனதில் கோபம் எழத்தான் செய்யும். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் வந்தவர்கள் மக்களின் கேள்விகளுக்கு தப்ப முடியாது. அது மட்டுமல்ல, ஏதேனும் ஒரு பொருளினுடைய விலை கொடுத்து வாங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் வரியும் சேர்ந்தே செலுத்துறாங்க. இத்தகைய மறைமுக வரிகளின் வாயிலாக அரசாங்கத்திற்கு 1/2 வருமானம் கிடைக்கிறது. ஆனால் மிக வசதி படைத்தவர்கள் முதல் 10% பேர் தேசிய வருமானத்தில் சரிபகுதிக்கும் மேற்பட்டவர்கள் அவர்கள் நேரடியாக வரியாக 1/3 மட்டுமே செலுத்துகிறார்கள். இது மிகவும் பாதிப்புக்கு உள்ளான ஒரு விஷயம். இது குறித்து கேள்வி எழுப்பத்தான வேண்டும். ஆண் அலை வழி நம் வீடு வந்து நம்மை மகிழ்வித்து வரும் நம் அன்பு சகோதரி திருமதி அன்னபூர்ணை கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கடந்த வாரம் கொண்டாடினார். தான் பெற்ற அறிவினை, அனுபவத்தினை, படித்ததை, கேட்டதை நம்முடன் பகிர்ந்து கொண்டு தன்னலமில்லாமல், சுயலாபமில்லாமல் நம்மை மகிழ்விக்கும் ஒற்றை குறிக்கோளுடன் பணியாற்றிடும் அவர் நம்முடைய வானொலியில் சமூக வலைதளத்தில் பணியாற்றிடும் அவருக்கு, அவர் செய்யும் தொண்டரத்திற்கு, நமக்காக அவர் செலவிடும் நேரத்திற்கு நம் பாராட்டுகளை, நன்றியினை, மகிழ்வினை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு பிடித்த பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடை அடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை அன்னபூர்ணி அவர்களுக்கு நன்றியினை கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?
தேடல் என்ன தாயே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. வாழ்வு தொடங்கும் இடம் நீரானே, வாழ்வு தொடங்கும் இடம் நீ.